want you to turn in your Bibles to Deuteronomy chapter 5.
நீங்கள் எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அதில் உபாகமம் 5 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
This is a verse here in Deuteronomy 5 verse 29.
உபாகமம் 5 அதிகாரம் 29 வசனத்தில் நல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது.
Where God says, "Oh, that they had such a heart in them that they would fear me, keep all my commandments always, that it may be well with them and with their sons forever."
உபாகமம் 5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும்.
There's a word in English which is not translated in the Tamil.
ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, அது தமிழிலே அது மொழிபெயர்க்கப்படவில்லை.
And that makes a lot of difference.
அது எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குகிறது.
If you have an English Bible, you'll see the first word is O.
ஆங்கிலத்திலே ஆங்கில வேதாகமம் உங்களுக்கு இருக்குமானால் அந்த வசனத்தின் முதல் வார்த்தையை கவனித்தீர்களானால் ஓ என்று இருக்கிறது.
That means it's we don't use the word O in English unless there's a great longing in our hearts.
நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய வாஞ்சை இல்லாத இருந்தால் ஓ என்றதான வார்த்தையை ஆங்கிலத்தில் பயன்படுத்த மாட்டோம்.
You know, there's a difference between saying I want my sons to follow the Lord and saying I want my sons to follow the Lord.
என்னுடைய மகன்கள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமே என்று சொல்வதற்கும் என்னுடைய பிள்ளைகள் தேவனை பின்பற்ற வேண்டுமே என்று சொல்வதற்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு.
That word is means a longing and a grief in the heart when they don't do it.
பிள்ளைகள் தேவனை பின்பற்றவில்லை என்றால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேதனை என்றதான ஒரு வேதனையும் துக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது.
It's like parents saying, I wish my children would study hard so that they can grow up and earn their living soon.
ஐயோ, என் பிள்ளைகள் நன்றாக படித்து ஒரு நல்ல வேலையிலே அமர்ந்தால் நலமா இருக்குமே, அப்படி இல்லையே படிக்க மாட்டார்களா என்று வாஞ்சிப்பது.
Or I wish this sick child of mine would be healed soon so that he can be healthy and run around.
என்னுடைய பையன் வியாதியா இருக்கிறானே, சீக்கிரமாய் அவனுக்கு குணமாகி விட்டால் நலமா இருக்குமே என்று வாஞ்சிப்பது.
There are very few places in the Bible where you read God saying
வெகு சில இடங்களில் தான் ஆண்டவர் ஓ என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறார்.
And there you see the heart of God.
அங்கே நீங்கள் தேவனுடைய உள்ளத்தை கண்ணோக்கி பார்க்கலாம்.
See, I have said many times, when you read the Bible, you must try to understand the heart of God.
அநேக முறை நான் சொல்லியிருக்கிறேன், வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலமாக தேவனுடைய உள்ளம் அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும்.
If you don't do that, reading the Bible can be very heavy and boring, like studying some chemistry book or something like that.
அப்படி நீங்கள் வாசிக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் வேத வசனத்தை வாசிப்பது உங்களுக்கு ஒரு போரடிக்கக்கூடிய ஒரு அனுபவமாய் அல்லது பாரமான ஒரு அனுபவமாய் வேதியலையும் புவியலையும் படிக்கக்கூடியது போல மாறிவிடும்.
I remember once I was in another conference in Tamil Nadu.
ஒருமுறை தமிழ்நாட்டிலே வேறொரு இது போன்ற கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் இருந்தேன்.
And then I spoke to the little children.
அங்குள்ள சிறு பிள்ளைகளிடத்திலே பேசினேன்.
And the little children are more daring than older people to ask questions.
சிறு பிள்ளைகள் பெரியவர்களை காட்டிலும் கேள்வி கேட்பதிலே துணிந்து கேட்பார்கள், தைரியமாக கேட்பார்கள்.
So I want to ask you, ask questions, you'll all keep quiet.
உங்களை பார்த்து உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கள் என்றால் நீங்கள் எல்லாரும் அமைதியா இருப்பீர்கள்.
But you ask little children, you have any questions, they'll come up with some questions.
சின்ன பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கிறதா என்று. அவர்கள் வெட்கி நாணி எல்லாம் இருக்க மாட்டார்கள், உடனே கேட்டு விடுவார்கள் தைரியம்.
One of those children asked me.
அப்படிப்பட்ட பிள்ளைகளில் ஒரு சிறு பிள்ளை என்னை ஒரு கேள்வி கேட்டது.
Uncle Zach, when you read the Bible, do you find it boring sometimes?
ஜாக் மாமா, நீங்கள் பைபிள் படிக்கும் பொழுது சில சமயத்தில் உங்களுக்கு போர் அடிக்காதா என்று கேட்டார்.
What do you think I said?
நான் என்ன சொன்னேன்?
I said yes. It is boring sometimes.
சில சமயத்தில் வேற வேதத்தை வாசிக்கும் பொழுது போர் அடிக்கிறது என்று சொன்னேன்.
But I still read it.
ஆனாலும் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன்.
It's just like sometimes we have to take some medicine which is not very tasty.
சில சமயத்திலே அவ்வளவு ருசி உள்ளதா இருக்காது. சில மாத்திரைகள் கசக்கும், அதை சாப்பிட்டு தான் ஆக வேண்டும்.
Which is more tasty, some bitter medicine or chocolate? I'll say, yeah, chocolate is definitely more tasty.
சாக்லேட்டா கசப்பான மாத்திரையா? எதற்கு ருசி அதிகம் என்று சொன்னால் கண்டிப்பாக சாக்லேட்டுக்கு தான் ருசி அதிகம்.
But when you are sick, particularly if you are sick in your stomach, you eat chocolate, it will become worse.
உங்களுக்கு வியாதி பட்டால், அதிலும் குறிப்பாக வயிற்று கோளாறு ஏற்பட்டால், சாக்லேட் தான் சாப்பிட்டு சாக்லேட் சாப்பிட்டு கொண்டிருந்தால் இந்த வயிற்று கோளாறு இன்னும் அதிகமாகிவிடும்.
That bitter medicine is will heal you.
ஆனால் அந்த கசப்பான மாத்திரை அது உங்களை குணமாக்கிவிடும்.
So I say, I don't worry whether the food is tasty or sweet. Is it good for my body?
ஆகவே ஆகாரம் ருசியா இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு பதிலாக இது ஆரோக்கியமா இருக்குமா என்று கேட்கிறேன்.
So when I read the scriptures, I say, I'm not worried whether it's boring or not boring.
ஆகவே வேத வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது இது போர் அடிக்கிறதா இல்லையா என்று நான் கேட்பதில்லை.
See, particularly some places there are just big list of names. So and so son was so and so, so and so son was so.
சில அதிகாரங்களை பார்த்திருக்கீங்களா? இன்னான் இன்னானை பெற்றான் வந்து கொண்டே இருக்கும்.
What do I get from that?
அதிலிருந்து நான் என்ன பெற்றுக் கொள்கிறேன்?
We may say we get nothing.
ஒன்றையுமே நான் பெற்றுக் கொள்வதில்லை என்று சொல்லலாம்.
There are many places like that in Chronicles, in Matthew, in Luke, where there's big list of names.
நாளாகமத்திலேயும் மத்தேயு லூக்கா இவைகளிலே பெயர் பட்டியல் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
In Numbers, in one chapter, it gives each tribe how much they offered to God.
எண்ணாகமத்திலே ஒரு அதிகாரத்திலே ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தேவனுக்கு எவ்வளவு காணிக்கை கொடுத்தார்கள், என்னென்ன பொருட்கள் எல்லாம் கொடுத்தார்கள்
எழுதப்பட்டிருக்கிறது.
இவையெல்லாம் போர் அடிக்கிறதே என்று நாம் சொல்லலாம்.
But if you try to look into the heart of God,
ஆனால் தேவனுடைய உள்ளத்தை அதன் மூலமாக நீங்கள் பார்க்கும் பொழுது,
God doesn't want to say 100 people went.
ஆண்டவர் 100 பேர் போனார்கள் என்று சொல்ல விரும்பவில்லை.
He lists the names.
யார் யாரெல்லாம் போனார்கள் என்று பேர் பேராய் சொல்கிறார்.
Who all went from Babylon to Jerusalem?
பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு சென்றவர்கள் யார் யார்?
So many people from this tribe and so many people from
இந்த கோத்திரத்தால் எத்தனை பேர், இந்த கோத்திரத்தால் எத்தனை பேர், இந்த கோத்திரத்தால் எத்தனை பேர்.
That shows God's interest, personal interest in different people.
இது எதை காண்பிக்கிறது? தேவன் ஒவ்வொரு தனி நபரிலேயும் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார்.
And when he makes the list of names, he shows how he is interested in our, who our father and grandfather, everything.
ஒரு வம்ச வரலாறை போடும் அல்லது ஒரு பெயரை சொல்லும் பொழுது இவருடைய தகப்பனார் யார், இவருடைய தாத்தா யார் என்றெல்லாம் போடப்பட்டிருக்கு.
It shows God's personal interest.
அது தேவனுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பத்தை காண்பிக்கும்.
So even when I read things like that, I say, oh, I see your heart, Lord, that you are interested in so many details about me.
ஆகவே இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே, நான் உம்முடைய உள்ளத்தை பார்க்க முடிகிறது, என்னை குறித்து உள்ள எவ்வளவோ சிறு சிறு விவரங்களிலே கூட நீர்
விருப்பமுள்ளவராயிருக்கிறீர்கள்.
உள்ளத்தை பார்க்காமல் நீங்கள் வெறும் வேத வசனத்தை மட்டும் வாசித்துக் கொண்டிருந்தால் இது உங்களுக்கு போர்
அடிக்கக்கூடியதாக.
நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். பரலோகத்தில் இருக்கக்கூடிய அப்பாவிடத்திலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளுங்கள்.
In everything there is something you can see of the heart of God there.
அந்த கடிதத்தை நீங்கள் வாசிக்கும் ஒவ்வொன்றையும் வாசிக்கும் பொழுது அதிலே தேவனுடைய உள்ளத்தை பார்ப்பதற்கு ஏதாவது ஒன்று இருக்கும்.
If you see that, you'll be blessed.
அந்த உள்ளத்தை நீங்கள் பார்த்து விட்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
That's the way I try to read the Bible now.
இப்படி தான் நான் இந்த நாட்களில் வேதத்தை நான் வாசிக்கிறேன்.
Yesterday evening I was saying how we can think God's thoughts.
நாம் எப்படி தேவனுடைய எண்ணங்களை நாம் எண்ண முடியும், சிந்திக்க முடியும் என்று மாலையை பார்த்தோம்.
Because we have the Holy Spirit.
என்றால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
There was a great scientist who said that once.
ஒரு பெரிய விஞ்ஞானி இவ்விதமாய் சொன்னாராம்.
You know, we discover many things in the world.
நாம் இந்த பூமியிலே புதிது புதிதாக கண்டுபிடிக்கிறோம்.
There's a difference between a discovery and an invention.
ஒரு கண்டுபிடிப்புக்கும் ஏற்கனவே உள்ள ஒரு காரியத்தை அறிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு.
See, a computer, for example, is not a discovery. It's a, something man-made.
Computer. அது ஒரு கண்டுபிடிப்பு அல்ல, மனிதனால் உண்டாக்கப்பட்டது.
But a magnet, that is something you discover in nature. There's a thing which is a magnet.
ஆனால் ஒரு காந்தம், காந்த சக்தி என்பது ஏற்கனவே இருக்கக்கூடியது, அதை மனிதன் கண்டுபிடிக்கிறான்.
So there are many things like the law of gravity. We don't invent it. It's there. We discover it.
புவியீர்ப்பு விசை திடீரென நாம அதை கண்டுபிடிக்கவில்லை, ஏற்கனவே அங்கு இருக்கிறது, அதை மனிதன் கண்டுபிடிக்கிறான், நாம உருவாக்கவில்லை.
This scientist said that science is actually what science discovers is thinking God's thoughts after him.
ஆகவே ஒரு விஞ்ஞானி இப்படி சொல்லுகிறார், இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்பது தேவன் ஏற்கனவே அவருடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்களை நாம் அதற்கு பின்பாக எண்ணுவதாகும்.
I mean way back when he created the earth he put certain laws into this earth like gravity and different things.
ஆதிலே தேவன் பூமியை உண்டாக்கும் பொழுதே அவர் சில பிரமாணங்களை விதிகளை எல்லாம் உண்டாக்கி இருக்க புவியீர்ப்பு விசை சக்தி என்று பல காரியங்களை இந்த பூமியில வைத்து விட்டார்.
And even when he cursed the earth with sickness.
இந்த பூமியை வியாதியினாலே சபித்த பொழுதும் கூட
See, he has placed so many minerals and herbs and all in the world to cure these sicknesses.
அந்த சாபத்தினாலே வந்த வியாதிகளை குணமாக்கும்படியாக அவர் இந்த பூமியில எத்தனையோ மருந்து செடிகளையும் மருந்து பொருட்களாக இருக்கக்கூடிய
minerals
தாது பொருட்கள் இவங்களெல்லாம் பூமியிலே அப்பொழுது வைத்து விட்டார்.
It was there in Adam's time.
ஆதாமின் நாட்களிலே இந்த மூலிகை செடிகள் மருந்து செடிகள் இருக்கிறது.
Over many years only man is discovering this herb is good for this sickness.
எவ்வளவோ நாட்கள் கழித்து தான் ஓ இந்த செடி இந்த வியாதிக்கு நல்லது இந்த மூலிகை இந்த வியாதிக்கு நல்லது இந்த தாது பொருள் நல்லது என்று கண்டுபிடிக்கிறான்.
Who put it there?
ஆனால் அங்கே வைத்தது யார்?
God put it there thousands of years ago.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் அவைகளெல்லாம் அங்கே வைத்திருக்கிறார்.
So in the same way
adevidamaga
much more than all these earthly things
the bhumikriya karyangalai kaattalum adhigamaga
god has put many things in scripture
vedathile devan pala karyangalai veithirukkar
and if you are lazy you will never discover them
sombiriya nee irundhal oru kaalum kandupidikave mudiyadhu
but if you search them
avigalai thedi kandupidipayana
read it
vasithu
I'll tell you something I have discovered from 50 years of studying this book
50 aandugalaga indha puthagathai padippadhanaley naan kandupidithirukkakoodiya kaaryangalai solugiren
I have found an answer to every problem I faced in my life
enudaiya vaazhkaiyile naan sandhitha ovvoru prachanaikkum ulla badhilai theervai naan indha vedathile paathirukiren
I'm not exaggerating it is true
naan migaippaduthi sollavillai idhu meiyaa irukkirathu
What to do when you face any problem?
எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் அப்பொழுது என்ன செய்வது?
And everything God has commanded I've discovered is for my good.
தேவன் கட்டளையிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் என்னுடைய நன்மைக்காகவே என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறேன்.
That's what he says here.
இங்க அதைத்தான் சொல்கிறார்.
I wish, means I wish my people would understand that if they keep my commandments it will go well with them
en karpanigal ellam ennudaiya pillaigal kai kondal avargalude irudhayathirku adu nalama irukum oh ipdi avar kai kolla mattargalo endru devan virumbugirar vaanchikirar yengugirar
a mother saying I wish this child will realize this bitter medicine is going to heal it
inda kasapana maathrai inda kulandhaikku sugathai tharum endru ennudaiya kulandhai unaradha endru thai virumbugirar
but you know a child says no give me chocolate I don't want this
enakku indha maathraiye vendam saapida maten enakku chocolate
thaan it's all boring this
inda maathrai ellam bore adikkirad endru solugirar
that's how people say the bible is boring
இப்படி தான் ஜனங்கள் சொல்கிறார்கள் வேதம் வாசித்தால் போர் அடிக்கிறது என்று
and so the child keeps on getting sick because it won't take the medicine
அந்த மாத்திரை சாப்பிடாதபடினாலே மருந்தை குடிக்காதபடினாலே தொடர்ந்து வியாதிப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த பிள்ளை
and because we think the bible is boring I don't read it when you have a problem in life you don't know what the answer is
the வேதம் போர் அடிக்கக்கூடிய புத்தகம் நான் வாசிப்பதில்லை என்று நீங்கள் சொல்லி விட்டீர்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது என்ன செய்வது என்று நீங்கள் குழம்புகிறீர்கள்
do you know there is an answer to every problem in life in this book
vaazhkaiyile nam sandhikkakoodiya ella prachanigalukkum ulla badhil theervu inda puthagathil irukkirathu
sometimes when we organize games for young people we there's a game called treasure hunt
pudhayal kandupidippu endradana oru vilaiyaattai nam vaalivargalukkaga vilaiyaattu veikkum bodhu veikkrom
under some bush or under a stone we will put some small little gift
பாறைக்கடியிலே கல்லுக்கடியிலே அல்லது முள் புதருக்கடியிலே ஒரு சின்ன ஒரு வெகுமதியை வைத்து விடுவோம்
small small gifts here and there
இங்கே வங்கியமாய் அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஒரு gift அதை வைத்து விடுறோம்
whoever finds it first can get it
யார் அதை முதலில் போய் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பரிசு சொந்தம்
that's a very interesting game
அது மிகவும் சுவாரஸ்யமான விளையாட்டு
now in the same way
அதே விதமாக
there are more important treasures than that in the bible
அந்த பரிசு பொருட்களை காட்டிலும் விலையேறப்பட்ட பொக்கிஷங்கள் இந்த வேதத்திலே காணப்படுகிறது
those treasures are maybe one keychain one chocolate something like that
அந்த பரிசு பொருட்கள் ஒருவேளை ஒரு keychain-ஆ இருக்கலாம் ஒரு மிட்டாயா இருக்கலாம் chocolate-ஆ இருக்கலாம் ஆனால் இங்கே
there are treasures hidden here and there
இங்கேயும் அங்கேயுமாய் சில பொக்கிஷங்கள் காணப்படுகிறது
and we have to search for it
நாம் அவைகளை தேட வேண்டியிருக்கிறது
and if we study this book there is an answer to all of life's problems
இந்த புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ள ஒரு தீர்வு இதிலே காணப்படுகிறது
everything that god has commanded is for our good
தேவன் கட்டளையிட்ட ஒவ்வொன்றும் நம்முடைய நன்மைக்காக தான்
if you believed it
இதை நீங்கள் நம்பியிருந்தால்
it would change your life
இதை நீங்கள் நம்பினால் உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றிவிடும்
one of my greatest longings is this
என்னுடைய ஒரு பெரிய ஏக்கம் என்ன தெரியுமா
i wish i could tell all the young people in the world that Every command of God in this book is for your good.
இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொரு வாலிபுடுக்கும் நான் எப்படியாவது சொல்ல விரும்புகிறேன். இந்த வேதத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு கட்டளையும் உடைய நன்மைக்காக என்று.
Not for God's good, for your good.
தேவனுடைய நன்மைக்காக இல்ல, உன்னுடைய நன்மைக்காக.
Why did God make all the angels and men?
தேவன் ஏன் தூதர்களையும் மனிதர்களையும் உண்டாக்கினார்?
God doesn't need anything.
தேவனுக்கு ஒன்றுமே தேவையில்லை.
Why did he make Adam?
ஏன் ஆதாமை சிருஷ்டித்தார்?
He already had millions of angels to serve him and worship him.
ஏற்கனவே அவருக்கு ஆராதிக்க முடியாக, அவருக்கு பணிவிடை செய்ய முடியாக மில்லியன் கணக்கான, 10 லட்சம் கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள்.
Everything that God commanded Adam was for his good.
ஆதாமுக்கு தேவன் கட்டளையிட்ட ஒவ்வொரு காரியமும் அவருடைய நன்மைக்கு தான்.
And every commandment in the Bible is for our good.
ஆகவே வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளையும் நம்முடைய நன்மை.
And if you keep it, it'll go well with you.
இவைகளை நீ கைக்கொண்டால் உனக்கு காரியங்கள் செம்மையாக இருக்கும்.
There are so many attractive things in the world.
இந்த உலகத்திலே பல கவர்ச்சியான காரியங்கள் இருக்கிறது.
They are like poison coated with sugar.
அது விஷம். ஆனால் விஷத்துக்கு மேலே ஒரு இனிப்பான ஒரு கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
A little bit of poison put inside a very sweet chocolate.
நல்ல இனிக்கக்கூடிய ஒரு சாக்லேட், அது நடுவிலே கொஞ்சோண்டு விஷம் போட்டிருக்கிறார்கள்.
Or a little bit of poison inside some ice cream.
அல்லது நல்ல ஐஸ்கிரீம், ருசியான ஐஸ்கிரீம், அதுக்குள்ள கொஞ்சோண்டு விஷம் போட்டிருக்கிறார்கள்.
That is what an enemy would like to give you. Take this ice cream, I want to give you.
இதைத்தான் உங்களுடைய சத்துரு உங்களுக்கு கொடுப்பான். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு, நல்லா இருக்கும்.
And it tastes so nice.
அவ்வளவு சாப்பிடும்போது எவ்வளவு சுவையாக இருக்கிறது.
Finally you die.
கடைசியாக மரித்து விடுவாய்.
Everything the devil gives is like that.
பிசாசு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அப்படித்தான் இருக்கிறது.
There is a saying in one of our Indian languages.
இந்திய நாட்டில் உள்ள ஒரு பாஷையிலே ஒரு பழமொழி உண்டு.
That the cup the Lord gives us may be bitter, but there is no poison in it.
தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாத்திரத்திலே உள்ளது கசப்பாக இருந்தாலும் அதிலே விஷம் இல்லை.
But the cup the devil gives may be sweet, but there's poison in it.
பிசாசு ஒரு பாத்திரத்திலே உங்களுக்கு குடிக்க கொடுக்கும் பொழுது அது இனிப்பாக இருந்தாலும் அதிலே விஷம் இருக்கிறது.
So if you only go by the external taste, you'll be deceived.
ஆகவே வெளிப்பிரகாரமாக இருக்கக்கூடிய சுவையை மட்டும் பார்த்து நீங்கள் ஒன்றன் பின்னாக போவீர்கள் என்று சொன்னால் வஞ்சிக்கப்படுவீர்கள்.
See, when you're a young person, one of the strong forces that drive you is sex.
வாலிபரா இருக்கக்கூடிய இளைஞர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு வலிய உந்துதல் சக்தி sex.
And a lot of preachers don't speak about it.
அநேக பிரசங்கியார்கள் இதை குறித்து பேசுவதில்லை.
When I was a young person, I was like you.
நான் ஒரு வாலிபனா இருக்கும்போது உங்களை போல தான் நான்
இருந்தேன். Every human being has a tremendous drive for sex when they become young.
ஒவ்வொரு மனுஷனும் அவன் வளர்ந்து ஒரு வாலிபனாய் வரும்பொழுது அவனுக்குள்ளாக ஒரு பெரிய உத்வேகம், உந்துதல் இந்த பாலியல் இச்சையை நோக்கி இருக்கிறது.
And in all the churches I went to,
நான் சென்ற
young man,
நான் வாலிபனா இருந்த பொழுது நான் சென்ற எல்லா சபைகளிலேயும்
nobody spoke on that subject.
யாருமே இந்த பாடத்தை குறித்து பேசினதே இல்லை.
They thought, oh, that is all for cinemas.
Sex எல்லாம் சினிமாவுக்கு தான் என்று சொல்லி விடுவார்.
It is not for cinemas.
அது சினிமாவுக்கு அல்ல.
They do it in a wrong way.
அவர் தவறான விதத்தில் அதை செய்கிறார்.
See, it's like God put some tremendous power in a little thing called an atom.
ஒரு அணு, அணுக்குள்ளாக தேவன் அபரிமிதமான ஒரு சக்தியை வைத்திருக்கிறார்.
You've heard about the atom bomb.
அணு குண்டை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
With that one breaking one atom, one whole city can be destroyed.
அந்த ஒரு அணுவை உடைக்கும் பொழுது அதன் மூலமாய் வெளிவரக்கூடிய சக்தியினாலே முழு பட்டணத்தையும் அழித்து விட முடியும்.
If they drop an atom bomb on Tuticorin, the whole of Tuticorin will be destroyed. Completely everybody will die.
தூத்துக்குடியின் மேலே அந்த அணு குண்டை போட்டால் முழு தூத்துக்குடியுமே அழிந்து விடும். எல்லாரும் மரித்து
விடுவார்கள்.
சின்ன அணு.
At the same time, if you channel that energy into electricity, the whole of Tuticorin can get electricity.
அதற்கு மாறாக அந்த அணுவிலிருந்து வெளிப்படக்கூடிய அணு சக்தியை நீங்கள் ஒழுங்காக அதை நீங்கள் பராமரித்தால் இந்த முழு தூத்துக்குடி பட்டணமுமே மின்சாரமயமாக்கப்படும்.
That is what some parts of India they do that.
சில இந்தியாவிலே சில பகுதிகளிலே அணு ஆலையிலே இந்த அணு சக்தியை உண்டாக்குகிறார்கள், மின்சாரமாய் மாற்றுகிறார்கள்.
So there is, if we discover that, we can use it for good or bad.
ஆகவே அதை நாம் கண்டுபிடித்தால் அதை நன்மையான காரியத்துக்கும் பயன்படுத்தலாம், தீமையான காரியத்துக்கும் பயன்படுத்தலாம்.
Now if sex was created by the devil, then we have to say it must be a bad thing.
செக்ஸை பிசாசு தான் உண்டாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் அது கெட்டது என்று நாம் சொல்லிவிடலாம்.
But the devil cannot create anything.
ஆனால் பிசாசுனால ஒன்றையுமே உண்டாக்க முடியாது.
He takes what God has created and spoils it.
தேவன் சிருஷ்டித்த ஒன்றை எடுத்து அதை கெடுத்து விடுகிறான்.
So we must remember the Bible says sex is created by God.
ஆகவே செக்ஸை தேவன் தான் உண்டாக்கினார் என்று நாம் உணர வேண்டும்.
Before sin came,
பாவம் வருவதற்கு முன்பதாகவே
God told Adam and Eve.
ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார்.
I know that when I speak about sex, everybody will pay good attention. That is why
செக்ஸை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் எல்லாரும் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்று எனக்கு தெரியும்.
Everybody.
எல்லாரும் கூர்ந்து கவனிப்பா என்ன சொல்ல போகிறாரோ.
Even the older people.
பெரியவர்களும் கூட விதி விளக்கல நீங்களும் கூர்ந்து கேட்பீர்கள்.
So please listen carefully.
ஆகவே கவனமாய் கேளுங்கள்.
See what God said before sin came.
பாவம் வருவதற்கு முன்பதாக தேவன் என்ன சொன்னார் என்று பாருங்கள்.
Genesis chapter 1.
ஆதியாகமம் 1 அதிகாரம்.
When God created Adam.
ஆதாமை தேவன் சிருஷ்டித்த பொழுது
How did he bless them?
எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார்?
The first words.
முதல் வசனம்.
Genesis 1:28.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனம்.
Be fruitful and multiply.
நீங்கள் பலுகி பெருகி.
That means you must have children. That is the first thing he told Adam and Eve.
அந்த பொருள் என்னவென்றால் நீங்கள் பிள்ளைகளை பெற வேண்டும். இதுதான் தேவன் ஆதாம் ஏவாளுக்கு சொன்ன முதல் காரியம்.
How are they going to have children just by shaking hands?
கை குலுக்கி அவர்கள் பிள்ளைகளை பெற போகிறார்களா? இல்லை.
God had made a way by which they are to have children and that was through sexual relationship.
தேவன் அவர்கள் பிள்ளைகளை பெறுவதற்கென்று ஒரு வழிமுறையை உண்டாக்கி இருக்கிறார். அதுதான் தாம்பத்திய உறவிலே, பாலியல் உறவிலே.
So he was telling them you are husband and wife now you must have sex together and have children.
நீங்கள் இப்பொழுது புருஷனும் மனைவியுமா இருக்கிறீர்கள், இருவரும் தாம்பத்திய உறவிலே ஈடுபட வேண்டும், அப்பொழுது பிள்ளைகளை பெறுவீர்கள் என்று சொல்கிறார்.
It's God who said that.
இதை சொன்னது தேவன் தான்.
It's a very God only speaks holy things.
தேவன் பரிசுத்தமான காரியங்களை தான் பேசுகிறார்.
It's a very holy thing.
அது மிகவும் பரிசுத்தமான புனிதமான ஒரு காரியம்.
But like the devil has taught people to use the atom to kill people.
அணுகுண்டை அணுவை வைத்து அதில் வெளிப்படுகிற சக்தியை வைத்து ஜனங்களை கொல்லுவதற்கு பிசாசு கட்டு கொடுத்தது போல
the devil has perverted this god given gift of sex into all types of evil things.
தேவன் கொடுத்த அந்த வரமாகிய செக்ஸை பலவிதமான தீமையான காரியங்களுக்கு பயன்படுத்த முடியாய் பிசாசு மாற்றிவிட்டார்.
So many women sell their bodies for sex.
அநேக ஸ்திரீகள் இந்த பாலியல் உறவுக்காக தங்களுடைய சரீரத்தை விற்று விடுகிறார்கள்.
And so many evil men kidnap little girls and use them for sex.
அநேக தீமையான மனிதர்கள் பாலியல் பெண்களை சிறு பிள்ளைகளை கடத்தி கொண்டு அவர்கள் கற்பழித்து கொண்டு விடுகிறார்கள்.
So many young men get into bad habits in this area and destroy their body.
அநேக வாலிபர்கள் இந்த பகுதியிலே கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள்.
You got to be very careful.
மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
Remember this is a holy gift God has given to be used only in marriage.
இந்த செக்ஸ் என்பது புனிதமான தேவனுடைய வரம், திருமணம் என்ற அந்த வரம்புக்குள்ளாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும்.
It's a very good thing in marriage.
திருமணத்துக்குள்ளாக இந்த செக்ஸ் என்பது புனிதமான காரியம்.
Very bad thing outside of marriage.
திருமணத்திற்கு வெளியே இந்த செக்ஸ் என்பது அது தீமையான காரியம்.
So you must be very careful when you're young.
ஆகவே வாலிபர்களா இருக்கும் பொழுது மிகுந்த கவனமுள்ளவர்களா இருக்க வேண்டும்.
Because you know once you're 14 15 years old you find an attraction towards the opposite sex.
14 வயசாயிருச்சா நீங்க பெண்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது அல்லது பெண் பிள்ளைகள் ஆண்களை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சி ஏற்படுகிறது.
That is natural.
அது இயற்கையாக உள்ள ஒரு கவர்ச்சி.
Have you if you studied physics you seen a magnet with north pole and south pole
நீங்கள்
they attract each other.
பிசிக்ஸ் பாடத்தை பௌதிக பாடத்தை நீங்கள் படித்திருந்தால் அங்கே தென் துருவம் வட துருவம் அந்த காந்தத்தை கொண்டு போனால் அவைகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது.
I remember when I used to be in the physics lab in school.
நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தேன், அப்பொழுது இந்த பிசிக்ஸ் லேபுக்கு போவேன்.
I used to take these two magnets.
நான் ரெண்டு காந்தத்தை எடுத்துக்கொண்டு போவேன்.
And I'd see how close can I bring it without making it touch.
ரெண்டு காந்தத்தையும் எவ்வளவு நெருக்கமாய் கொண்டு போக முடியும், ஆனால் அது ஒன்றை விட்டு தொட்டு விடக்கூடாது, அவ்வளவு நெருக்கமாய் கொண்டு போவேன்.
I want to keep it with from touching very close.
அது ரெண்டையும் கிட்ட கொண்டு போவேன், ஆனால் தொட விட மாட்டேன், அவ்வளவு கிட்ட இருக்காம.
Every time it was suddenly touch.
ஒவ்வொரு முறையும் பதில் தொட்டு விடும்.
It's very difficult to keep it like that for some time.
இந்த ரெண்டு காந்தங்களையும் வெறும் அருகாமிலே தொடாமல் வைத்திருப்பது ரொம்ப கஷ்டம்.
If you relax for a moment, it touches.
கொஞ்சம் அப்படியே எங்கேயே பார்த்துட்டீங்க தொட்டோம் இழுத்து விடும்.
Man and woman are like that.
ஒரு ஆணும் பெண்ணும் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
You got to be very careful.
மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
If you keep those magnets at a distance,
konja dooratla inda rendu gaandathai vechittingana
no danger,
adhil aabathe illa.
You can hold it for years like that.
Manu varsha kanakaga rendu gaandangal ipdi pidichikonde irukalam.
But if you keep it very close,
anal rendeyum nirukkamai veikkum bodhu
you can't even hold it there for a few seconds.
Oru sila vinadigal kuda apdi nirukkamaga neenga veithukondu pidichikondu irukka mudiyadhu.
That is a parable.
Idhu oru oomaiyai ungalku solugiren.
That when you're young be very careful that you don't get too close to somebody of the opposite sex.
வாலிபனா இருக்கும் பொழுது எந்த வாலிப பெண்ணோடு கூட நெருக்கமாய் போய்விட வேண்டாம், நெருக்கமாய் பழகிட வேண்டாம்.
You may say I have self control.
எனக்கு இச்சையடக்கம் இருக்கிறது பிரதர் என்று சொல்ல வேண்டாம்.
Yeah, I really wanted to keep those magnets apart but I couldn't do it.
உண்மையாலுமே நானும் கூட இந்த ரெண்டு காந்தங்களையும் தொடாமல் நெருக்கமாய் வைத்திருக்க முயற்சி செய்யாமல் முடியவில்லை.
However much self control you have you will sin. I'll tell you that.
நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, எவ்வளவுதான் நீங்கள் சுய கட்டுப்பாடு மைண்ட் கண்ட்ரோல் எல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் நெருக்கமாய் போகும்பொழுது தொட்டு விடுவீர்கள்.
If you keep a little distance even for years you will not sin.
ஆனால் கொஞ்சம் இடைவெளியை நீங்கள் விட்டிருந்தால் எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள்.
When you go to a computer,
ஒரு கம்ப்யூட்டருக்கு போகிறீர்கள்,
there are sites that tempt you, come and see here.
இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் என்று சொல்லி ஆபாசமான கவர்ச்சியான சில படங்கள் இருக்கிறது.
And it's just a site, and if you click there you will go to some dirty pictures.
அது ஒரு இணைய தளம் தான், அதை ஒரு மவுஸிலே ஒரு கிளிக் டக் என்று பண்ணினால் அது அந்த அசுத்தமான காட்சிகளை கொண்டு வரக்கூடிய படத்துக்கு இணையதளத்துக்கு போய் உங்களை கொண்டு போய்விடும்.
It will usually be some, I've never been there, but I presume it must be some thing to stimulate your sexual drive.
நான் அப்படிப்பட்ட இணையதளங்களை பார்த்ததில்லை, போனதில்லை. ஆனால் நான் இன்னால் உணர முடிகிறது எப்படி இருக்கும் என்று சொல்லியனால் அது வழக்கமாக உங்களுடைய பாலிய இச்சையை தூண்டக்கூடிய படமாக இருக்கும்.
In all my life I have never gone to one of those sites.
என்னுடைய வாழ்க்கை முழுதுமாக அப்படிப்பட்ட ஒரு தளத்திற்கு கூட நான் சென்றதே இல்லை.
I'll tell you why.
ஏனென்று சொல்கிறேன்.
Because once I get some dirt into my mind it is very difficult to get it out.
அசுத்தமான அந்த காட்சிகள் ஒரு முறை மனதிற்குள்ளே போய்விட்டால் அதை வெளியே எடுப்பது என்பது கூடாத
காரியம்.
கையில் அழுக்காயிருச்சுனா சோப்பு போட்டு கழுவிடலாம்.
You get dirt in a vessel, you can wash it away.
பாத்திரம் அழுக்காயிருச்சுனா கழுவி சுத்தம் பண்ணி விடலாம்.
But remember this.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க.
If you get dirt into your mind, you can never wash it away in 50 years.
உங்கள் மனதிற்குள்ளாக ஒரு அசுத்தமான காட்சி சென்று விட்டால் 50 ஆண்டுகள் ஆனாலும் அதை கழுவி எடுக்கவே முடியாது.
My mind is like a pipe through which God wants to send his pure water.
தேவன் தம்முடைய சுத்தமான தண்ணீரை அனுப்பக்கூடிய ஒரு குழாயை போல என்னுடைய மனது இருக்கிறது.
If I dirty that pipe with filthy pictures and all that, the water you get will be dirty.
அந்த குழாயை நான் அசுத்தமான காட்சிகள் படங்களின் மூலமாக அசுத்தப்படுத்தி விட்டால் அதன் மூலமே வரக்கூடிய தண்ணீரானது அசுத்தமாகவே இருக்கும்.
So if you want God to use you,
தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
That should be your greatest longing in life. God, I want you to use me.
ஆண்டவரே, நீரனை பயன்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய வாஞ்சை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும்.
I had the desire when I was 21 years old.
நான் 21 வயதாக இருந்தபொழுது எனக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை இருந்தது.
And I made my mistakes many times.
நானும் பலமுறை தவறுகளை செய்திருக்கிறேன்.
Particularly in the early years when nobody taught me about victory over sin.
குறிப்பாக ஆரம்ப காலத்திலே எனக்கு யாருமே பாவத்தின் மேல் வெற்றி வாழ்க்கையை கற்றுக் கொடுக்காதிருக்கும் பொழுது.
But one day God showed me how I can have a life of victory over sin.
பாவத்தின் மேல் வெற்றி உள்ள வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் என்று ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார்.
When I was about 35 and a half years old.
அப்பொழுது எனக்கு 35 வயதாக இருக்கும் பொழுது.
Then my life changed completely.
என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறியது.
Before that I only knew how to sin, ask God to forgive me, sin, ask God to forgive me, sin, ask God to forgive me.
அதற்கு முன்பாக நான் அறிந்ததெல்லாம் எப்படி பாவம் செய்வது, எப்படி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பது, பாவம் செய்வது, மன்னிப்பு கேட்பது, பாவம் செய்வது, மன்னிப்பு கேட்பது, இப்படி தான் அறிந்திருந்தேன்.
Get angry, Lord forgive me.
கோபப்படுவது, இந்த ஆண்டவரை மன்னியுங்கள் என்று கேட்பது.
Or do some other thing, you lust with the eyes, Lord forgive me.
கண்களால் இச்சிப்பது, ஆண்டவரை மன்னியும் என்று கேட்பது.
Or tell a lie, Lord forgive me.
பொய் சொல்லி விடுவது, ஆண்டவரை என்னை மன்னியும்
என்று கேட்பது. We all have done that.
நாம் எல்லாத மாதிரி செய்திருக்கிறோம்.
But there is a better life.
ஆனால் இதை காட்டிலும் மேன்மையான ஒரு வாழ்க்கை உண்டு.
Where I finish with all that.
நான் இவையெல்லாம் முடித்து கட்டுகிறேன்.
By the power of the Holy Spirit I can keep my heart pure.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே என்னுடைய உள்ளத்தை தூய்மையாய் காத்துக் கொள்கிறேன்.
See, purity is like health.
தூய்மை, பரிசுத்தம் என்பது ஆரோக்கியத்தை போல.
How many of you like to be sick?
உங்கள் எத்தனை பேர் வியாதியாகவே இருக்க விரும்புகிறீர்கள்?
Even small sickness.
சின்ன வியாதி உங்களுக்கு வேண்டுமா?
How many of you like to have a headache?
உங்கள் எத்தனை பேருக்கு தலைவலி எப்போது இருக்கட்டும் என்று எண்ணுகிறீர்கள்?
Not every day.
ஒவ்வொரு நாளும் இல்ல.
Can you say I like to have headache at least once a month?
மாசம் ஒரு முறையாவது எனக்கு தலைவலி வரணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா?
I don't want to have a headache even once a year.
ஒரு வருஷத்துல ஒரு நாளைக்கு கூட எனக்கு தலைவலி வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
I don't want to have a stomach ache even once in my life.
வாழ்க்கையில ஒரு நாள் கூட எனக்கு வயிற்று வலியே வரக்கூடாது என்று தான் நான் நினைக்கிறேன்.
Who likes sickness? Nobody.
யார் வியாதியை விரும்புகிறார்கள்? யாருமே விரும்புவதில்லை.
Do you know that sin is worse than sickness?
பாவம் என்பது வியாதியை காட்டிலும் கொடியது என்று உங்களுக்கு தெரியுமா?
So in the sexual area we have to be very careful.
ஆகவே பாலியல் பகுதியிலே நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
All those dirty pictures of women they have there.
அங்கே இருக்கக்கூடிய பெண்களை ஆபாசமாய் சித்தரிக்கக்கூடிய காட்சிகள்.
Just think.
எண்ணி பாருங்கள்.
That is your sister.
அது உங்களுடைய தங்கையா இருந்தால்
would you like your sister to take off her clothes and stand like that?
உடைய தங்கை தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கழற்றி ஆபாசமாய் நிர்மாணமாய் நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்களா? விரும்புவீர்களா?
would you like your mother to stand like that?
உடைய தாய் அப்படி நிற்பதை நீங்கள் விரும்புவீர்களா?
If you don't want your sister to stand like that,
உன்னை தங்கை அப்படி நிற்பதை நீ விரும்பவில்லை என்றால்,
remember that person is somebody's sister.
நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள், அங்கே ஆபாசமாய் காட்சியளிக்கக்கூடிய அந்த பெண், அது அரை நிர்வாணமாய் காட்சியளிக்கக்கூடிய பெண் வேறு யாருடைய ஒரு சகோதரி.
If you are a Christian,
நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால்,
say, Lord, I don't want anybody's sister or daughter to stand like that.
ஆண்டவரே, யாருடைய தங்கையோ மகளோ அப்படி அரை நிர்வாணமாய் நிற்பதை நான் விரும்பவில்லை ஆண்டவரே.
I don't want my sister or daughter to stand like that.
என்னுடைய தங்கையோ என்னுடைய மகளோ அப்படி நிற்க நான் விரும்பவில்லை ஆண்டவரே.
Maybe they are poor.
உள்ளவர்கள் ஏழையா இருக்கலாம்.
They know where to get money.
வேற எந்த வழியிலையும் பணம் சம்பாதிக்க முடியவில்லை.
They are making money like that.
ஆகவே அரை நிர்வாணமாய் காட்சியளிப்பதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறார்கள்.
If my sister is poor, I don't want her to make money like that.
என்னுடைய தங்கை ஏழையா இருந்தாலும் கூட அப்ப அந்த வழியிலே பணத்தை நான் சம்பாதிக்க விரும்பவில்லை.
So we must never feed the devil by going to all these, seeing all these pictures.
ஆகவே இப்படி அரை நிர்வாணமாய் நிர்வாணமாய் காட்சியளிக்கக்கூடிய படங்களை எல்லாம் பார்த்து பிசாசுக்கு நாம் கையூட்டு கொடுக்க கூடாது.
That is why these movies are also so bad.
ஆகவே தான் இன்றைக்கு காணப்படுகிற எத்தனையோ சீரியல்கள் அல்லது படக்காட்சிகள் சினிமாக்கள் மோசமானதாக இருக்கிறது.
Even when you see a cricket match, sometimes in the middle they'll show you this some advertisement of some woman dressed improperly.
Naan cricket match nane paarkiren endru neengal sollalam adhilum idaiyadiye varakkudiya vilambarathile arai nirvanamai thondrakkudiya pengalai veithu avargal vilambaram seigiraanga.
It's all right to watch a cricket match.
Cricket match paarpadhu nalladhu dhaan, sari dhaan.
Be careful about all those advertisements.
Anal ange arai nirvanamai kaachalikkudiya vilambarangalai ellam paarkumbodhu jaagraya irungal.
The devil is so eager to capture your mind.
உங்களுடைய மனதை எப்படியாவது ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என்று பிசாசு மிகுந்த உஷாரா இருக்கிறான்.
If he gets your mind, he knows, I put some poison into his mind, now I'll destroy.
உங்களுடைய மனதை அவன் ஆக்கிரமித்து விட்டால், சரி இப்பொழுது விஷத்தை போட்டு விட்டேன், இவனை கெடுத்து விடலாம் என்று சொல்கிறான்.
So keep your sexual desire under control.
ஆகவே உங்களுடைய செக்ஸ் ஆசைகளை உங்களுடைய கட்டுக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
You know, many of us in India can get married only after we are 26, 27 years old. Sometimes 30 years old.
India vele 26 27 adu 30 vayidanal than thirumanam aagirathu.
Because we have to earn our living and we have to sometimes help in the home and earn enough to be able to start a house.
ஏனென்றால் நாம் வேலை செய்ய வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது, வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது, குடும்பத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகுதான் நாம் திருமணம் செய்வதற்கு விடுதலையாக நாம் மாறுகிறோம்.
So supposing you can get married only when you are 28.
28 வயதிலே தான் உங்களுக்கு திருமணமாக போறது என்று வைத்துக்கொள்வோம்.
I once asked the Lord.
நான் ஒருவரை ஆண்டவரை பார்த்து கேட்டேன்.
I said, why this sexual desire starts in a boy when he's 12, 13 years old?
ஆண்டவரே, ஏன் ஒரு பையனிலே 14 வயசு இருக்கும் போதே அந்த செக்ஸ் ஆசை உண்டாகி விடுகிறது ஆண்டவரே?
Why didn't you wait till it started only when he's 26 or something?
26 வயசு இருந்து அப்ப ஆரம்பிச்சா பரவாயில்லை ஆண்டவர், ஏன் நீர் அதுவரைக்கும் காத்திருக்காமல் சிறு வயதிலே அந்த ஆசையை கொடுத்து விட்டீர்?
Till 26 years old, all boys and girls are just like little children.
26 வயசு வரைக்கும் பையன்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை போல அந்த செக்ஸ் ஆசையை இல்லாதபடி இருக்கிறார்கள் என்று வைத்துக்
கொண்டால்
அது அற்புதமாக இருக்குமே ஆண்டவரே.
Then in 26 years old or something, the desire comes up and then they can get married immediately.
26 வயசு ஆகும்போது செக்ஸ் குறித்த ஆசை வருகிறது, உடனே திருமணம் செய்து கொள்கிறார்கள்.
But if they get that desire when they are 12 or 13 years old,
12-13 வயசா இருக்கும் போதே அந்த செக்ஸ் ஆசை உண்டாகி விடுகிறது.
And now with all the movies, I think some people get it when they are 10 years old.
இப்ப இருக்கக்கூடிய சினிமா டிவியில உள்ள காட்சிகள் நிமித்தமாக 10 வயசுலயே அந்த எதிர்பாளரோட கூட ஆசை வந்து விடுகிறது.
They have to wait 15-20 years before they can fulfill it in marriage.
திருமணத்திலே அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் 20 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்கிறதே.
I say, Lord, why you made people struggle like this for 15 years?
15 ஆண்டுகளாக ஏன் ஆண்டவரே மக்களை போராடும்படியே விட்டு விடுகிறீர்?
And this is the answer I got.
எனக்கு கிடைத்த பதில் இதுதான்.
You know, the first time in the Bible where the word the fear of God comes, you know where it is?
வேதத்திலே முதல் முறையாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கே வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
The fear of God is a phrase that comes many times in the Bible.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற வாசகம் பல முறை வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
But do you know the first time it comes in the Bible?
அது முதல் முறையாக எங்கே வருகிறது என்று தெரியுமா உங்களுக்கு?
I'm almost certain that most of you don't know.
உங்களில் அனைவருக்கு தெரியாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன்.
But today you will know it.
இன்றைக்கு நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள்.
I'll show it to you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
It's not in Genesis 22 where God told Abraham, now that I know that you fear me.
ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமை பார்த்து, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாரே, அங்கே முதல் முதலாக அது வரவில்லை.
That is where the first time God gives a certificate to a man, you fear me.
நீ எனக்கு பயப்படுகிறாய் என்று கர்த்தர் மனிதனுக்கு நற்சாட்சியை கொடுக்கிறார்.
That is in Genesis 22 and verse 12.
அது ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 வசனத்திலே காணப்படுகிறது.
When he gave up everything to God, his Isaac, when he gave Isaac, he gave everything.
அவன் தேவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு, ஈசாக்கை கொடுக்கும்போது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டான்.
That's like giving all our desires to God and saying, Lord, I want to give it all to you.
அது எதற்கொப்பா இருக்கிறது? நம்முடைய ஆசைகள் எல்லாம், விருப்பத்தை எல்லாம் அவருக்கு கொடுத்து ஆண்டவரே ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று
சொல்வதா? But the phrase fear of God comes before that.
ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது அதற்கு முன்பதாக வருகிறது.
That is in Genesis 20.
அது ஆதியாகமம் 20 அதிகாரத்திலே காணப்படுகிறது.
And this is the story where Abraham went into one place called Gerar in verse 1.
ஆதியாகமம் 20 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கேராருக்கு போனான் ஆபிரகாம்.
And even though his wife was about 80 years old, she was a very good looking lady.
அவளுடைய மனைவிக்கு 80 வயதா இருந்தாலும் பார்ப்பதற்கு அழகான ரூபமுள்ள ஒரு ஸ்திரியாக இருந்தாள்.
Actually she was nearly 90.
சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 90 வயது நெருங்கி விட்டாள்.
Now if you see a 90 year old woman, you can't imagine anybody is going to be tempted by her.
நீங்க ஒரு 90 வயசு பாட்டியை பாத்தீங்கன்னா யாராவது அந்த பாட்டின் மூலமா கவரப்படுவார்களா, சோதிக்கப்படுவார்களா என்று உங்களுக்கு தெரியும்.
But those days people lived up to 200 and all.
ஆனால் அப்பொழுது 200 வயது வரையிலும் மக்கள் உயிர் வாழ்ந்தார்கள்.
Even though Sarah was 90 years old.
ஆகவே சாராளுக்கு 90 வயதா இருந்த பொழுதிலும் கூட
she looked like a 20 year old girl.
20 வயது பெண்ணை போல காட்சியளித்தார்.
So Abraham is going around with his 90 year old wife.
ஆபிரகாம் அந்த 90 வயது மனைவியை கூட்டிக் கொண்டு அங்கேயும் இங்குமாய் போகிறார்.
She is so good looking that somebody will take her.
அவளை அவ்வளவு பார்ப்பதற்கு ரூபமுள்ளவளா அழகுள்ளவளா இருக்கிறாள், வேறு யாராவது மனைவி எடுத்துக் கொள்வார்களோ என்ற பயம் வந்து
and kill me.
என்னை கொன்று விடுவார்களோ.
So Abraham did a very selfish thing.
ஆகவே ஆபிரகாம் ஒரு சுயநலமான ஒரு காரியத்தை செய்தார்.
He said, if I say she is my wife, they'll kill me and take her.
இவள் என்னுடைய மனைவி என்று சொன்னால் என்னை கொன்று விட்டு இவளை எடுத்துக் கொள்வார்கள்.
So I'll say she is my sister.
அவள் இவளுடைய தங்கை என்று சொல்கிறேன்.
Was he so stupid? If you say his sister, nobody will take her. They'll say, then we can definitely take her.
தங்கை என்று சொல்ல எடுத்துக் கொள்ள மாட்டார்களா? கண்டிப்பாக எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள்.
But he thought my life will be spared.
ஆனால் அவன் என்ன நினைத்தான், என்னை கொல்ல மாட்டார்கள்.
How selfish a husband can be.
பார்த்தீங்களா, ஒரு புருஷன் எவ்வளவு சுயநலமுடையவனா இருக்க முடியும்?
Never mind if they take her and rape her, let my life be spared.
அவளை எடுத்துக்கொண்டு கற்பழித்தால் என்ன பரவாயில்லை, என்னுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டால் போதும்.
He's a great man of God. Abraham, he also makes some stupid mistakes.
ஆபிரகாம் மிகப்பெரிய தேவனுடைய மனிதர், அவரும் கூட புத்திரமான சில தவறுகளை செய்கிறார்.
So what happened? He went there.
என்ன நடந்தது? அவர் அங்கே போகிறார்.
He said in verse 2, she is my sister.
அவர் இரண்டாம் வசனத்திலே என்னுடைய சகோதரி என்று சொல்கிறார்.
Abimelech said, oh, your sister, I can take her as my wife.
அபிமெலேக் கூட உன்னுடைய சகோதரி தானா, சரி நான் என்னுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளு என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போய்விட்டான்.
But you know,
I
like verse 3 where it says God cared for his servant even when he made a mistake.
தன்னுடைய ஊழியக்காரன் ஒரு தவறு செய்யும் பொழுது கூட தேவன் அவனுக்காய் கரிசனைப்படுகிறவராய் இருக்கிறார்.
Because Abraham had already made some wonderful choices in his life for God.
ஏற்கனவே தேவனுக்கென்று பல அற்புதமான தீர்மானங்களை ஆபிரகாம் செய்து விட்டார்.
He had left his country, he had left his relatives, he had done so many things for the Lord.
தேசத்தை தேவனுக்காக விட்டு விட்டார், தன்னுடைய உறவினர்களை தேவனுக்காக விட்டு விட்டார்.
He never fought with Lot for property.
லோத்தினிடத்திலே சொத்துக்காக சண்டை போடவில்லை.
But he made one mistake.
ஒரு தவறை செய்தார்.
You know, God understands.
தேவன் விளங்கிக் கொள்கிறார்.
If you've given up everything for God and you make one mistake,
நீ தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டாலும் நீ ஒரு தவறு செய்யும் பொழுது
God will still stand by you.
உன்னோடு கூட தேவன் நிற்பார்.
He stood by Abraham.
ஆபிரகாம் பக்கமாக
இருந்தார். God came in a dream to Abimelech that night.
அந்த நாள் இரவிலே அபிமெலேக்குக்கு ஒரு சொப்பனம் வந்தது. தேவன் சொப்பனத்தை கொடுத்தார்.
And said, you have taken somebody else's wife, return her.
நீ வேறு ஒருவருடைய மனைவியை எடுத்துக்கொண்டா, இப்பொழுதே திருப்பி அனுப்பி அவளை அனுப்பிவிடு.
And the king began to tremble.
ராஜா பயந்தார்.
So he called Abraham in the morning.
ஆபிரகாமை காலையில் அழைத்தார்.
And said, why have you done this? Verse 9.
ஒன்பதாம் வசனத்திலே பாருங்கள், ஆதியாகமம் 29 பார்க்கணும். நீ ஏன் இதை எனக்கு சொல்லவில்லை?
Why did you say to your sister?
ஏன் அவளை எனக்கு சகோதரி என்று நீ
சொன்னாய்? And Abraham says,
ஆபிரகாம் சொன்னார்,
because I thought, verse 11, there is no fear of God in this place and they'll kill me because of my wife.
இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன்.
Why would they
16th வசனத்தை சொல்லுங்க.
Why would they kill him?
ஏன் ஆபிரகாமை கொன்று விடுவார்கள்?
Because they wanted to have sex with his wife.
அவருடைய மனைவியின் இடத்திலே அவர்கள் செக்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டும். பாலுருவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி அப்படினார்.
So notice the first time the phrase fear of God comes in the Bible is in relation to sexual sin.
ஆகவே வேதத்திலே முதலாக தெய்வ பயம் என்று எங்கே வருகிறது என்று பார்த்தீர்களா? பாலுறவு பாவம் சம்பந்தமான இடத்திலே.
First time in the Bible.
வேதத்திலே முதல் முறையாக வருகிறது.
Fear of God is connected with sexual sin.
தேவ பயம் என்பது பாலுறவு பாவத்தோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறது.
They will kill me.
அவர்கள் என்னை கொன்று விடுவார்களோ.
They can have sex with my wife.
மனைவி நேரத்திலே அவர்கள் பாலுறவு கொண்டு விடுவார்களோ.
Why?
ஏன்?
Because they have no fear of God.
என்றால் அவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை.
And that's what the Lord told me.
அதைத்தான் தேவன் எனக்கு சொன்னார்.
Through sexual desire I test people to see whether they fear me or not.
பாலுறவு ஆசையின் மூலமாக ஒரு மனிதன் எனக்கு பயப்படுகிறானா இல்லையா என்பதை நான் கண்டுபிடிக்கும்படியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்.
Because almost all people commit their sexual sins in darkness.
கிட்டத்தட்ட எல்லாருமே பாலுறவு சம்பந்தமான பாவங்களை இருளிலே நடப்பிக்கிறார்கள்.
In private where nobody can see.
யாருமே பார்க்காத அந்தரங்கத்திலே அவைகளை நடப்பிக்கிறார்கள்.
In the thoughts.
அவங்க எண்ணங்களிலே.
Or in some private rooms.
அல்லது யாரும் இல்லாத ஒரு அறைக்குள்ளாக.
That's where almost everybody commits sexual sin.
கிட்டத்தட்ட எல்லாருமே பாலுறவு சம்பந்தமான பாவங்களை அப்படித்தான் செய்கிறார்.
And in that room it will be just the man and the woman.
அந்த அறைக்குள்ளாக அந்த மனிதனும் மனுஷியும் தனியாக இருக்கிறார்கள்.
Sometimes they commit sexual sin alone also.
சில சமயத்திலே தனந்தனியாகவே பாலுறவு சம்பந்தமான பாவங்களில் ஈடுபடுகிறார்கள்.
Nobody else is in the room.
அந்த அறையில் யாருமே இல்லை.
Except
யாரை தவிர?
God.
தேவனை தவிர.
God is everywhere.
தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார்.
Now if a man is there you will not commit that sexual sin.
அங்கே மனித ஒரு மனிதன் இருந்தாலும் கூட அந்த பாலுறவு பாவத்தை செய்ய மாட்டீர்கள்.
Said, no, we can't do that. This man is here.
இந்த மனிதன் இங்கே இருக்கிறாராகவே இந்த பாவத்தை செய்ய முடியாது.
We have to wait till he goes away.
அவர் போகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும்.
But when he goes away,
அவர் போய்விட்ட பிறகு,
and you think there's nobody else in the room now,
யாருமே இந்த அறையிலே இப்பொழுது இல்லை என்று எண்ணுகிறீர்கள்.
But God is there.
ஆனால் அந்த ரூமிலே தேவன் இருக்கிறார்.
And he's watching everything.
அவர் ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்.
And the angels are watching.
தூதர்களும் அங்கே கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
You know how many hundreds of angels are in the room watching you?
உங்களை நூற்றுக்கணக்கான தூதர்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
Do you know how many hundreds of demons are watching you?
அங்கே நூற்றுக்கணக்கான பிசாசுகளும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது தெரியுமா?
If you recognize that you will not commit sexual sin.
இதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் உணர்ந்து கொண்டீர்களானால் நீங்கள் பாலுறவு பாவத்தில் விழ
மாட்டீர்கள். But you say God, now only God is here.
தேவன்.
Now we say only God is here.
தேவன் இங்கே இருக்கிறார் என்று சொல்வோம்.
Nobody else.
வேறு யாரும் இல்லை.
God, I don't care for him.
தேவன் தானே, அவரை பற்றி எனக்கு கவலை, நான் பாவம் செய்கிறேன்னு
சொல்றேன். And you sin.
நீங்கள் பாவம் செய்கிறீர்கள்.
What do you prove thereby?
இதன் மூலமாய் என்ன நிரூபிக்கிறீர்கள்?
If a man is there you're afraid of him.
ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு பயப்பட்டு அந்த பாவத்தை செய்ய மாட்டீர்கள்.
God is there, you don't care for him.
தேவன் அங்கே இருந்தால் அவளுக்காய் கவலைப்படுவதில்லை.
But another person.
ஆனா ஒரு வேறொரு மனிதன்.
Like Joseph.
யோசேப்பை போல.
You read in Genesis 39
ஆதியாகமம் 33வது அத்தியாயத்தை வாசிக்கிறோம்.
He was alone in one room.
அவன் தன்னந்தனியாக ஒரு அறையில் இருக்கிறான்.
And his master's wife saw this Joseph is a handsome man.
யோசேப்பு அழகுள்ள ஒரு வாலிபனா இருக்கிறான் என்று தன்னுடைய எஜமானுடைய மனைவி பார்க்கிறாள்.
Genesis 39 come let's have verse 7 come and sleep with me.
39வது அத்தியாயம் 7வது வசனத்திலே வா என்னோடு கூட நீ படுத்துரு என்று சொல்லி கூப்பிடுகிறாள்.
And what is Joseph's reply?
அங்க யோசேப்புடைய பதில் என்ன?
He doesn't look around and see, oh, nobody's here, then we can do something.
அவன் சுற்றுமுற்றும் பார்த்து யாருமே இல்லை, ஆகவே இந்த பாவத்தில் ஈடுபடலாம் என்று சொல்லியிருந்திருக்கலாம்.
He said, no, verse 8.
8வது வசனத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டான்.
And what is the reason?
அதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன?
The last part of verse 9.
9வது வசனத்தின் பின்பகுதி.
How can I sin against God and do this great evil?
இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான்.
He is not worried whether people are looking or not.
தன்னை மக்கள் பார்க்கிறார்களா இல்லையா என்றெல்லாம் கவலைப்படுவதில்லை.
He was a young 20 year old man.
அவன் இப்பொழுது வாலிபனா 20 வயது நிரம்பினவனாய் இருக்கிறான்.
Young 20 year old man with a lot of passions in his body.
வாலிபன் 20 வயது வாலிபன் தனக்குள்ளாக எல்லா ஆசை இச்சைகள் எல்லாம் பொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம்.
And this attractive woman is calling him.
அதற்கு மேலாக ஒரு கவர்ச்சியான ஒரு ஸ்திரீ இவனை அழைக்கிறாள்.
And what does he say?
அவன் என்ன சொல்கிறான்?
Sister, God is also here.
சகோதரியே, தேவனும் இங்கே இருக்கிறார்.
It's not only you and me in this room.
இந்த அறையிலே நீயும் நானும் மட்டும் தனியாக இல்லை.
You don't see this God, but I see this God here.
இந்த தேவனை பார்க்க முடியவில்லை, நான் இந்த தேவனை பார்க்கிறேன்.
I see this God standing between me and you.
உனக்கும் எனக்கும் இடையாக இந்த தேவன் நிற்கிறதை நான் பார்க்கிறேன்.
I have to push him aside and come to you.
நான் அவரை தள்ளிவிட்டு தான் உன்னிடத்தில் வர வேண்டும்.
I cannot do that.
நான் அதை செய்ய முடியாது.
How can I sin against God?
தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி?
And it says here,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
verse 10, day after day, he said, come, 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 she said.
பத்தாம் வசனத்திலே பார்த்தீர்களா, நித்தம் 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 யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டே
இருந்தார். Joseph would say,
எப்பொழுதுமே யோசேப்பு சொல்வார்,
God is here.
God is here.
You say that and you will not sin.
நீ அப்படி சொல்வாயானால் உன்னாலே பாவம் செய்ய முடியாது.
Whenever you are tempted to sin,
எப்பொழுதெல்லாம் பாவம் செய்ய முடியாது நீ சோதிக்கப்படுகிறாயோ,
you say, if a man was here, I would not sin.
ஒரு மனிதன் இங்கே இருந்தால் நான் பாவம் செய்ய மாட்டேன்.
But no man is here.
எந்த மனிதனும் இங்கே இல்லை.
God is here.
தேவன் இங்கே இருக்கிறார்.
God is here.
தேவன் இங்கே இருக்கிறார்.
And every day Joseph would run away.
ஒவ்வொரு நாளும் யோசேப்பு ஓடி விடுவார்.
And God from heaven was watching that young 20-year-old man.
பரத்திலிருந்து தேவன் அந்த இளம் 20 வயது நிரம்பிய இளம் வாலிபனை பார்க்கிறார்.
God was so happy.
தேவன் அவ்வளவு சந்தோஷப்படுகிறார்.
At last I found a man whom I can use on this earth.
இந்த பூமியிலே நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதனை கடைசியாக கண்டுபிடித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Do you make God happy or do you make him sad?
நீங்கள் தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களா இருக்கிறீர்களா அல்லது துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறீர்களா?
Never mind the past.
கடந்த காலமாகவே போகட்டும்.
Okay, you have made so many mistakes in the past. We have all made so many mistakes in the past.
கடந்த காலங்களில் எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறீர்கள், நாம் எல்லாருமே தவறுகளை செய்திருக்கிறோம்.
Say, Lord, forgive me.
ஆண்டவரே என்னை மன்னியும்.
Some have done less things, some have done more things.
சிலர் குறைந்த பாவங்களை செய்திருக்கிறார்கள், சிலர் நிறைய பாவங்களை செய்திருக்கிறார்கள்.
Even if you are like Mary Magdalene, a prostitute.
ஒரு வேசியா இருந்த மகதலேனா மரியாளை போல இருந்திருந்தாலும் கூட,
demon possessed,
பிசாசு பிடித்த,
God can cleanse you so thoroughly,
தேவன் முற்றிலும் முற்றிலுமாய் உன்னை சுத்தமாக்க முடியும்,
that you become pure and holy,
நீ இப்பொழுது தூய்மையுள்ள பரிசுத்த வாட்டியாய் மாற முடியும்.
You know, that is why God chose Mary Magdalene to be the first person to see Jesus after he rose from the dead.
இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த உடனே தம்மை பார்க்கக்கூடிய முதல் மனித நபராக மகதலேனா மரியாளை தான் தெரிந்து கொண்டார்.
See, when Jesus rose from the dead,
இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பொழுது,
that was the greatest event that took place on this universe, in this earth.
இந்த பூமியிலே நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு சம்பவம் அதுதான்.
In the whole universe,
இந்த முழு அண்ட சராசரத்திலே,
the greatest event that took place was not even the death of Christ but the resurrection of Christ.
நடந்த மிகப்பெரிய சம்பவம் இயேசுவின் மரணம் கூட இல்ல, ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதல்.
Many people have died.
அநேகர் மரித்து விட்டார்கள்.
Many people have been crucified like the thieves.
கள்ளனை போல அநேகர் சிலுவையில் அறையப்பட்டார்கள்.
But only one rose from the dead.
ஆனால் ஒருவன் மட்டுமே மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார்.
Never to die again.
மீண்டும் மரிக்காமல் இருக்க முடியாக.
And who was the first person to see that?
அப்படிப்பட்ட நபரை முதல் முறையாக தரிசித்தது யார்?
Not Peter or John.
பேதுருவ யோவானா இல்ல.
Not even his mother Mary.
தன்னுடைய தாய் மரியாள் கூட இல்ல.
Who was the first person to see Jesus risen from the dead?
இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த உடனே அவரை பார்த்த முதல் பாக்கியம் யாருக்கு கிடைத்தது?
Who was the first preacher who went and said to people, Jesus is risen?
இயேசு உயிரோடு எழுந்தார், உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை சொன்ன முதல் பிரசங்கியார் யார்?
It was not a man, it was a woman.
அவர் மனிதன் அல்ல, அவர் மனுஷி.
It was not an ordinary woman, it is a very sinful woman.
சாதாரண ஸ்திரீ கூட இல்ல, பாவம் நிறைந்த ஒரு ஸ்திரீ.
It is a woman who was demon possessed with 7 demons inside her.
ஏழு பிசாசுகள் உள்ளே தங்கியிருந்த ஒரு ஸ்திரீ.
Why did God choose her?
ஏன் தேவன் அவளை தேர்ந்தெடுத்தார்?
You and I would not have chosen such a woman to be the first preacher of the resurrection.
இயேசுவின் உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கக்கூடிய முதல் பிரசங்கியாராக நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருந்திருப்போமா?
Because God knew,
தேவனுக்கு தெரியும்,
that in the world people despise women.
ஸ்திரீகளை மக்கள் அற்பமாய் எண்ணுகிறார்கள் என்பதை ஆண்டவர் தெரியும்.
They knew that even in the church they'll despise women.
சபையிலேயும் கூட ஸ்திரீகள் என்றால், சகோதரிகள் என்றால் சட்டை செய்வார் யாரும் இல்லை.
And like in India, oh, they say a girl baby, oh, how sad.
இந்தியாவை போல இப்போதும் பெண் பிள்ளை பிறந்துருச்சா, துக்கம்.
God knew that.
தேவனுக்கு இதெல்லாம் தெரியும்.
And he said, okay,
சரி,
I am going to make a woman glorious.
நான் ஒரு ஸ்திரீயை மகிமையுள்ளவளாய் மாற்ற போகிறேன்.
And not a holy woman, a sinful woman.
அதுவும் பரிசுத்த வாட்டியாக ஒரு ஸ்திரீயை எடுத்து அல்ல, ஒரு பாவியம் நிறைந்த ஸ்திரீயை எடுத்து.
That God cleansed her sin.
தேவன் அவளுடைய பாவத்திலிருந்து சுத்திகரித்தார்.
And made her as pure as any of the angels in heaven.
பரலோகத்தில் உள்ள எந்த ஒரு தூதனை போல ஒரு பரிசுத்த வாட்டியாக மாற்றிவிட்டார்.
That is a great encouragement for all of us.
நம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய உற்சாகம்.
That even if you have been the most sinful person in the world,
உலகத்தில் என்னை போல ஒரு பாவியே கிடையாதுங்க, என்னை போல ஒரு மோசமானவனே இல்லை என்று சொன்னாலும் கூட,
If you come to Jesus,
இயேசுவினிடத்தில் நீ வருவாயானால்,
Lord, I'm sorry I made so many wrong decisions in my life.
ஆண்டவரே, எவ்வளவோ தவறான தீர்மானங்களை என் வாழ்க்கையில் எடுத்து விட்டேன் ஆண்டவரே என்று வருந்துகிறாயா?
I'm very sorry for what I did.
ஆண்டவரே, நான் செய்தவற்றுக்காக நான் கவலை துக்கப்படுகிறேன் என்று சொல்லுங்கள்.
I don't blame anybody else.
நான் வேறு யாரையும் குற்றப்படுத்துவதில்லை.
I was foolish.
நான் புத்தியினானாய் இருந்தேன் ஆண்டவரே.
I did some wrong thing.
நான் தவறான காரியங்களை செய்து விட்டேன்.
Please forgive me.
தயவு செய்து என்னை மன்னியும் ஆண்டவரே.
Cleanse me in the blood of Jesus.
இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவ மாட்டவரே.
God will make you as pure as a newborn baby.
புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை போல உங்களை பரிசுத்தவானாய் மாற்ற முடியும்.
Isn't that wonderful?
அற்புதமாக இல்லையா?
You know, there is a verse in 1 John chapter 3.
1 யோவான் 3 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது.
Which reads like this.
இது போல இந்த வசனம் இருக்கிறது.
There are two reasons why the Son of God was manifested.
தேவகுமாரன் வெளிப்பட்டதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு.
Verse 5.
5 வசனம்.
He was manifested to take away our sin.
அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார்.
Number 1.
இதான் முதல் காரணம்.
Forgive all our sin.
நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கும் முடியாக அவர் வெளிப்பட்டார்.
Number 2.
இரண்டாவது.
Verse 8.
8 வசனம்.
He was manifested to destroy the works of the devil.
பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார்.
There are two things in us.
நம்மிடத்தில் இரண்டு காரியங்கள் இருக்கிறது.
Sin,
பாவம்,
and the works of the devil, which the devil has done in us.
பிசாசு நமக்குள்ளாய் செய்திருக்கக்கூடிய கிரியைகள், பிசாசின் கிரியைகள்.
He has come to take away our sin.
நம்முடைய பாவத்தை அவர் நீக்கும்படியாக வெளிப்பட்டார் தேவகுமாரன். நம்மை சுத்திகரிக்கும்படியாக வந்தார்.
And destroy the works of the devil.
அதோடு கூட பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வந்தார்.
So the Lord, the correct translation of that word is to undo the knots that the devil has tied in our life.
இந்த வாசகத்தினுடைய சரியான மொழிபெயர்ப்பு, சாத்தான் எவ்வளவோ சிக்கல்களை உருவாக்கி விட்டா, அந்த சிக்கல்கள் எல்லாம் எடுப்பதற்காக தேவகுமாரன் வெளிப்பட்டார்.
I get this picture when I read this verse.
நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி தான் நான் கற்பனை செய்து பார்க்கிறேன்.
When we are born like a newborn baby.
நாம் புதிதாய் பிறந்த குழந்தையை போல பிறந்த பொழுது,
God gives each of us a nice ball of thread, very nicely wound up.
நல்ல அழகாக சுற்றப்பட்டதான ஒரு நூல் கண்டை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
Or you see this they sell sewing machine thread in rolls.
அல்லது தையல் மிஷினுக்கு போடக்கூடிய அந்த நூல் கண்டு கொடுக்கிறார்கள் அல்லவா? நூல்
பியூட்டிஃபுல்லி ரோல்ட் அப்,
அழகாக டிசைனாக சுற்றப்பட்டிருக்கிறது.
You pull it out, it comes out so easily.
அந்த ஒரு முனையை பிடித்து நீங்கள் இழுத்தால் அது அப்படியே வந்து கொண்டே இருக்கும், எளிதாய் வந்து கொண்டே இருக்கும்.
Because it's tied up so neatly.
ஏனென்றால் அவைகள் நேர்த்தியாய் சுற்றப்பட்டிருக்கிறது.
No knots, nothing.
அதிலே முடிச்சுகளோ சிக்கல்களோ இல்லை.
That's how we are when we are born.
நாம் பிறந்த பொழுது அப்படித்தான் நாம் இருக்கிறோம்.
But from almost from 1 year onwards,
ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வயது ஆன உடனே சரி,
we start sinning.
நாம் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம்.
We tie knot. Every sin is like a knot.
ஒவ்வொரு பாவமும் ஒரு சிக்கலை போல, ஒரு சிக்கலை உண்டாக்கி விடுறோம், இன்னொரு சிக்கல், இன்னொரு
one knot on top of the other and top of the other. There are so many knots now.
அந்த நூலை இப்படி இழுத்து அப்படி இழுத்து இப்படி இழுத்து சிக்கலாய் போயிடுது. எவ்வளவோ சிக்கல் இருந்த ஒரு குண்.
By the time you are even 16-17 years old,
16-17 வயசு ஆகுது,
it's no longer this beautiful roll of thread.
இப்பொழுது அது அழகான நூல் கண்டாக இல்லை.
It is 1 crore knots.
அதிலே 1 கோடி சிக்கல்கள், முடிச்சுகள் நிறைந்ததான மாறிவிட்டது.
Sometimes about 50 knots on top of each other.
அதற்கு பிறகு மேலே பார்த்தால் 50
and all
முடிச்சுகள்
டைட் டைட்.
அதை பிடித்து இழுத்தால் வர மாட்டேங்குது நூல்.
How to open this?
இந்த நூல் கண்டு சிக்கலை எப்படி தான் தீர்ப்பது?
You look at this mess that you have made of this beautiful roll of thread.
அருமையான அழகான நூல் கண்டை இப்பொழுது எப்படி குழப்பி விட்டீர்கள் பாருங்கள், சிக்கலாக்கி விட்டீர்கள்.
Somebody asks you, can you make this a roll of thread again?
யாராவது உங்களை பார்த்து கேட்கிற அந்த சிக்கல் இருந்து திரும்பமா அழகா இந்த நூல் கண்டாய் சுத்த முடியுமா?
இம்பாசிபிள்,
கூடாத காரியம்.
Then Jesus comes along.
இயேசு இப்பொழுது வருகிறார்.
He says, I'll do it.
நான் அதை சரி செய்கிறேன் என்று
சொல்லி. I will untie all the knots that the devil made in your life.
உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் முடிச்சுகளையும் நான் இப்பொழுது சரி செய்கிறேன்.
I'll make you a new person.
உன்னை ஒரு புது மனிதனாய் நான் மாற்றுகிறேன்.
And I'll give you that ball of thread again.
இப்பொழுது அந்த நூல் கண்டை உனக்கு மீண்டும் ஆய் கொடுக்கிறேன்.
That roll of thread.
அந்த நூல் கண்டு.
Just like when you were born.
நீ பிறந்த பொழுது எப்படி இருந்தாய் அதே போல தீமையான வாழ்க்கை.
That should make us so happy.
இது நம்ம எவ்வளவு சந்தோஷமா மாற்ற வேண்டும்.
I made such a mess of my life and the Lord straightened it all out.
என்னுடைய வாழ்க்கையை குழப்பி கொண்டேன், தேவனுடைய வாழ்க்கை நேர்த்தியாய் மாற்றி விட்டார்.
That is the power of the blood of Jesus Christ.
இதிலே தான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் ரத்தம், ரத்தத்தின் வல்லமை காணப்படுகிறது.
It doesn't matter whether there are 10 knots or 10 crore knots.
அதே 10 சிக்கல்கள் இருந்தாலும்னா 10 கோடி சிக்கல்கள் இருந்தாலும்,
whether you are a small sinner or a big sinner,
நீ சின்ன பாவியா இருந்தால் என்ன பெரிய பாவியா இருந்தால்,
come and give your life to Christ. He will take away your sin and undo all the knots the devil tied in
your life. Yesu vaazhvai vaazhkai koduthu vidum bodhu avar adhil irukkudi ella sikkalgalaiyum eduthu vidugirar.
I praise God for the gospel.
சுவிசேஷத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
This is the gospel.
இதுதான் சுவிசேஷம்.
Not only that he will forgive my sin.
என்னுடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல.
That itself is good news.
அதுவே பெரிய நல்ல செய்திதான்.
But more than that.
அதைக் காட்டிலும் அதிகமாக.
He will untie all the mess I made in my life.
என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யப்படுத்தின எல்லா குழப்பங்களையும் அவர் இப்பொழுது சரி செய்கிறார்.
And start using me again like a free thread in that role.
இப்போது ஒரு புது நூல் கொண்டை வாங்கினால் எப்படி இருக்கும் அதுபோல என்னை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்.
And you look at this role and say, hey, nobody has ever tied a knot in this. It's so clean and
இப்போது அந்த நூல் கொண்டை பார்க்கும்போது யாருமே இதிலே எந்த ஒரு சிக்கலுமே பண்ணவே இல்லையா, இவ்வளவு நேர்த்தியா நீளமா அழகா இருக்கிறதே.
And you say, it wasn't like this before Jesus found me.
இயேசு என்னை கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக, என்னை பார்ப்பதற்கு முன்பதாக இப்படி இல்லை.
It was a mess.
அது குழப்பமாக இருந்தது.
But Jesus found me and straightened it all out.
இயேசு என்னை கண்டுபிடித்து இப்பொழுது எல்லாவற்றையும் நேர்த்தியாக்கி விட்டார்.
I thank God for that in my life.
என்னுடைய வாழ்க்கையில் தேவன் இப்படி செய்தபடினாலே அவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
He made me a clean roll of thread again.
அவர் என்னை மீண்டும் சிக்கலற்ற நேர்த்தியான நூல் கண்டாய் மாற்றி விட்டார்.
And now
இப்பொழுது
sometimes we again tie a knot.
திருப்பமாய் ஒரு சிக்கலை உண்டாக்கி விடுகிறோம்.
Will the Lord untie it?
தேவன் அந்த சிக்கலை தீர்ப்பாரா?
Yes or no?
ஆமாமா இல்லையா?
Yes.
ஆம்.
But one bit of advice.
ஒரு சிறு ஆலோசனை.
Is it easier to untie one knot or after you have tied up 50 knots in the same place?
அந்த ஒரு சிக்கலை தீர்ப்பது ஈஸியாக இருக்குமா, அல்லது 50 சிக்கலை உண்டாக்கிவிட்டு 50 சிக்கலை தீர்ப்பது எளிதாக இருக்குமா?
So as soon as you made one mistake, go to Jesus immediately.
ஒரு தவறு செய்த உடனே போய் இயேசு கிட்ட போய் ஆண்டவரே இந்த ஒரு சிக்கலை தீர்த்துங்க ஆண்டவரே சொல்லுங்க.
Sorry, I did it again.
ஆண்டவரே திரும்பமா சிக்கலாக்கி ஆண்டவரே
please open it out for me.
எனக்கு ஆண்டவரே இந்த சிக்கலை தீர்த்து தாரு.
It can be done quickly.
விரைவாக செய்து விட முடியும்.
So don't wait.
காத்திருக்க வேண்டாம்.
If you fall,
விழுந்து விட்டால்
go to Jesus immediately.
உடனடியாக இயேசுவிடத்திலே போங்கள்.
Say, Lord, I fell.
ஆண்டவரே நான் விழுந்து விட்டேன்.
And after a few years,
ஒரு சில ஆண்டுகள் கழித்து,
maybe 5 years, 10 years,
5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள்,
you will come to a life where you don't get angry.
கோபமே படாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வந்து விடுவீர்கள்.
You don't get anxious.
கவலைப்படாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக.
You don't grumble and complain.
குறை சொல்லுகிற முறுமுறுக்காத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வந்து விடுவீர்கள். குறை சொல்லாத வாழ்க்கை.
You can look at a girl with pure eyes.
இப்பொழுது ஒரு பெண்ணை பார்க்கும்போது சுத்தமான கண்களினாலே பார்க்கிறீர்கள்.
See, that's my sister.
இவள் என்னுடைய சகோதரி.
I don't think anything impure about her.
அவளை குறித்து அசுத்தமாய் ஒன்றையும் நீங்கள் எண்ணுவதில்லை.
Or some badly dressed woman walks down the street.
அல்லது சாலையிலே அரை நிர்வாணமாய் ஆபாசமாய் ஆடை அணிந்து போகக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது,
you say, Lord,
ஆண்டவரே,
you created that woman.
இந்த ஸ்திரியை நீர்தான் உண்டாக்கி, இந்த பெண்ணை நீர்தான் உண்டாக்கி நீர் ஆண்டவரே.
To be a child of God.
தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படிக்கு உண்டாக்கி நீர் ஆண்டவரே.
But she's given herself to the devil.
ஆனால் தன்னை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து விட்டாள் ஆண்டவரே.
Please save her soul.
ஆண்டவரே தயவாய் ஆண்டவரே இந்த ஆத்மாவை ரட்சியும்.
Help her to repent.
அவள் மனம் திரும்ப உதவி செய்யும் ஆண்டவரே.
Help her to be a holy pure woman for you.
ஆண்டவரே உமக்கென்று வாழக்கூடிய பரிசுத்தமுள்ள ஒரு ஸ்திரியாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே.
You pray like that you'll never be able to lust after her after.
இதுபோல நீங்கள் ஜெபித்து பாருங்கள், அதற்கு பிறகு அவளை நீங்கள் இச்சிக்கவே முடியாது.
That's what one young man did.
இதைத்தான் ஒரு வாலிபன் செய்தான்.
Whenever he was tempted with some good looking girl who was walking down,
எப்பொழுதெல்லாம் அங்கே நடந்து செல்கிற ஒரு அழகான ஸ்திரியை பார்க்கறானோ,
he would pray for her.
உடனடியாக ஜெபம் பண்ணுவான்.
Oh Lord,
ஆண்டவரே,
I want her to be saved.
இவள் இரட்சிக்கப்பட வேண்டும்.
I want her to be born again.
இவள் மறுபடியும் பிறக்க வேண்டும்.
I want her to repent of her sin.
தன்னுடைய பாவங்களிலிருந்து அவள் மனம் திரும்ப வேண்டும்.
I want her to be child of God.
அவள் தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் ஆண்டவரே.
He said after praying like that he can never lust for her.
அப்படி ஜெபித்து விட்டால் எப்படி அந்த கண்களினால் இச்சிக்க முடியும்?
Isn't that good?
நல்ல வழி அல்லவா?
We can turn a temptation into a prayer.
ஒவ்வொரு என் வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் நான் ஜெபமாக மாற்றி விடுகிறேன்.
There is a way of escape in every temptation.
எல்லா சோதனைகளிலேயும் தப்பிக்கொள்ள முடியான ஒரு வழி உண்டு.
And when your sisters are tempted to be attracted to some man,
சகோதரிகளே நீங்கள் ஒரு வாலிபனாலே ஈர்க்கப்படும் பொழுது,
be careful,
கவனமாயிரு.
You must be the one who pulls back.
நீதான் அந்த ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு போக வேண்டியவளாய் இருக்கிறீர்கள்.
You know, in a scooter,
ஒரு ஸ்கூட்டர்ல
there is a accelerator.
அதிலே முடுக்கி என்று ஒன்று உண்டு. Accelerator.
You move like that, go full speed.
அதை இப்படி முடுக்கினால் வேகமாக போகும்.
In the foot there's a brake.
கால் என்ன இருக்கு தெரியுமா? அதுல ஒரு பிரேக் இருக்கு.
Or in the moped there's a brake like that.
அல்லது ஸ்கூட்டி போல மொப்பட்ல கையிலேயே இந்த பக்கம் ரெண்டு கையிலயும் பிரேக் இருக்கு.
Now I'll tell you something.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
You girls,
பெண்களே,
the boy's hand is always on the accelerator.
பையங்களுடைய கை எங்க பார்த்தாலும் எப்போதும் எங்க இருக்கும், இந்த ஆக்சிலேட்டர்லயே தான் இருக்கும்.
When they come near you,
உங்க கிட்ட வரும்போது
they want to come very fast.
வேகமா வருவாங்க ஆக்சிலேட்டர் வைத்துக்கொண்டு.
Your hand must always be on the brake.
உங்க கை எப்போதுமே பிரேக்லயே இருக்க வேண்டும்.
Your foot must be on the brake. No.
உங்களுடைய கால்ல எப்போதுமே பிரேக் இல்லை என்று சொல்ல வேண்டும்.
You keep that in mind, both of you will be safe.
இத மனசுல வச்சீங்கனா நீங்களும் பாதுகாப்பா இருப்பீங்க, நீங்களும் பாதுகாப்பா இருப்பீங்க.
But it's the girl's responsibility to put the brake.
ஆனால் ஒரு பெண்ணுடைய பொறுப்பு பிரேக் போட வேண்டியது.
Boys are not interested in putting the brake. They're only accelerator all the
பையங்களுக்கு எல்லாம் பிரேக் போடல விருப்பமே கிடையாது. அவங்க கையெல்லாம் பார்த்தா ஆக்சிலேட்டரிலே தான் இருக்கும்.
That's because they are boys. All boys' hand is on the accelerator.
அவங்க ஏன் அப்படி செய்றானோ அவங்க பையன் அதான் பையன் பையன்ல கை எல்லாம் ஆக்சிலேட்டர்ல தான் இருக்கும்.
Haven't you seen some 16-year-old boy with a new motorbike? He goes off.
16 வயசு பையன் பைக் ஓட்டறத பாத்துக்கலாம் டர்ன்னு போடுவாங்க வேகமா.
They go and kill themselves.
அவங்க போய் இடிச்சிங்க அது விழுந்து சாவாங்க.
Sex also is the same thing.
செக்ஸும் அப்படி தான் இருக்குது.
The you girls must put your foot on the brake and say no.
நீங்க பெண் பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய கால்ல எப்பவுமே பிரேக் அழுத்தி இல்லை என்று சொல்ல வேண்டும்.
So that way you'll be safe and you'll have a very happy marriage one day.
இப்படியானால் நீங்கள் பாதுகாப்பா இருப்பீர்கள், ஒரு நாளில் உங்களுக்கு சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமையும்.
And you boys, I would say please slow down your driving.
பையங்களே உங்க ஆக்சிலேட்டர் கொஞ்சம் ஸ்லோவா கேக்குங்க.
கொஞ்சம் இல்ல. Lord of bring it down. Zero.
கொஞ்சம் நல்லா ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிருங்க, ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க, ஜீரோ கொண்டு வந்து.
You also put your foot on the brake a little bit.
நீங்க கொஞ்சம் கால்ல கால கொஞ்சம் பிரேக்ல வச்சுக்கோங்க.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
I pray you will help these young men and women to become godly people.
ஆண்டவரே, இந்த வாலிப தம்பிமார்களுக்கும் வாலிப தங்கைமார்களுக்கும் ஆண்டவரே தேவபக்தி உள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டுமே.
Help them to live for the glory of God.
தேவனுடைய மகிமைக்காய் வாழ அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
Help them to please you in their life.
தங்களுடைய வாழ்க்கையில் உம்மையே பிரியப்படுத்தி வாழ உதவி செய்யும்.
And protect them from all the evil the devil has surrounded them with.
ஆண்டவரே, இவர்களை சூழ பிசாசு கொண்டு வைத்திருக்கிற எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்.
We humbly ask in Jesus' name.
தாழ்மையா இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.